ஒருவனும் குடத்தில் உங்கப்பட்ட கண்ணீரில் உறுதியாக தள்ளறியான்படும் தொடர்பூட்டி இணைப்படுத்தி தருகன் பாச கள்ளவனை பசுபோத கவலப்படுகளை துண்டு கருணையன் வெள்ளமதப்படி சித்தி வழக்கில் இணைந்து ஒருவனை கழிப்பான். குழியர்கள் உட்கொள்ளி தோழியர்கள் கடல் பூற்றி ஆழ்மிசை கண்ணனுக்கு அடைந்துகிறான் அடிமூற்றி வாழ்கிறாள் மண்டல பதப்பூற்றி முன்மொழி திருவாத உரத்துக்கு தாழ்வு தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லறுத்து ஆனந்தமாக்கியது என்னை வருவார் நெறியடிக்கும் திருவாசகம் என்னும் தேவை எல்லாமல்ல முருகப்பெருமாளுடைய திருவருளினாலே கூடியிருக்கிற அடியாற்று கூட்டமாக ஒரு பொன்னாற்றுக்கு அடியாருடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கில் தெரிவித்துக் கொண்டு திருவப்பாவை திருப்பள்ளி எழுச்சி விழா மகாஷி ஒடுக்குசாமியுடைய திருமணத்திலே 54வது ஆண்டு மிகவும் சிறும் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே இன்றைய தினம் திருவம்பாவையிலே 17வது திருப்பாடலை சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கிறது. குண்டையூர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே மிக அற்புதமான ஒரு சிவனடியார். அந்த சிவனடியார் மிகுந்த அடியார்களுக்கு தொண்டு செய்வதிலே மிகுந்த மிகப்பெரியவராக விளங்கினார். அவர் பறவை நாச்சியார் என்று சொல்லக்கூடிய பறவையார் திருவாரூரிலே மிகச்சிறப்பாக எல்லா அடியார்களுக்கும் தொண்டு செய்கின்றார் என்பதை கேள்விப்பட்டு தானும் அந்த தொண்டிலே ஈடுபட வேண்டும் என்பதற்காக குண்டையூர் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இருந்து அங்கே மிகப்பெரிய கிழார் என்று சொல்லக்கூடியவர்கள் தலைமை வகிப்பவர்கள் சேக்கிழார். கிழார் என்பது வேளாண்மை குலத்திலே தலைமை நிலையிலே இருப்பவர்களுக்கு கிழார் என்பது. அப்படி குண்டையூர் கிழார் என்பது அவருடைய பெயர். அவரு பறவையார் இந்த தொண்டு அடியார்களுக்கு செய்கின்றார் சொல்லி குண்டையூர்லேருந்து திருவாரூருக்கு நெல் அனுப்புறார். எப்படி அனுப்புறாருனா மூட்டை மூட்டையா நெல், மூட்டை மூட்டையா நெல் வருது பறவையார் மாளிகைக்கு. பறவையார் அந்த நெல்லை வைத்து அடியார்களுக்கு அன்னம்பாளித்தல் அன்னம்பாளித்தல் என்பதாக சொல்லுகின்ற அந்த ஒரு நிலை சைவத்திலே மிகப்பெரிய ஒரு பெயர். மண்ணினை பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் என்பதாக தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்றார். அமுது செய்வித்தல் மண்ணிலே பிறந்ததற்கான ஒரு பயனை நீ அடைய வேண்டும் என்பதாக சொன்னால் நீ அமுது செய்தல் வேண்டும், அடியார்களுக்கு அமுது செய்வித்தல். அதற்கு மாகேஸ்வர பூஜை என்பதாக சொல்றார். மாகேஸ்வர பூஜை செய்பவர்களுக்கு இறைவனுடைய அருள், இறைவன் அவர்களை தேடி வருவான். நாம தேடி போக வேண்டியது. வீட்டிலேயே இருந்து கொண்டிருந்தார் காரைக்கால் அம்மையார். வெளியில போய் திருக்கோயில வழிபடுறதுக்கெல்லாம் அந்த அம்மாவுக்கு கணவன் வருவார், கணவனாருக்கு எல்லாம் பணிவிட செய்யணும்னு சொல்லி அதுலேயே நேரம் போயிடும். இதுல எங்க கோயிலுக்கு போறது? அவன் மிகுந்த வியாபாரத்துல மிகப்பெரிய நிலையில இருக்கிறவன் அம்மாவுடைய கணவன். காலையில போனான்னு சொன்னா மத்தியானம் வரத்துக்குள்ள எல்லாம் சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்கணும். இல்லைன்னு சொன்னா அவ்வளவுதான், தட்டு பறக்கும் அது பறக்கும். நம்ம படப்படப்படப்படன்னு அதுலேயே. ஆனா சிந்தை முழுக்க பாத்தீங்கன்னு சொன்னா சிவத்தின் இடத்துல வச்சிருப்பாங்க. வேலை என்னவோ வேலை பாட்டுக்கு நடந்துட்டு இருக்குமே தவிர தன்னுடைய சிந்தை முழுவதும் சிவத்தின் இடத்திலேயே இருக்கும், அவருடைய சிந்தையாகவே இருக்கும். இப்படி இருக்கிறவங்களுக்கு இறைவன் அவருடைய இல்லத்தை தேடி அவர் வருவார். அவர் வர்றதுங்கிறது பாத்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக. காரைக்கால் அம்மையாரை தேடி சிவபெருமான் வர்றார். இந்த அம்மா போல காரைக்கால் அம்மையாரை தேடி சிவனாக வருகின்ற நிலையை விட சிவன் அடியாராக வருகின்ற நிலை இன்னும் சிறப்பு. இன்னொரு உதாரணம் சொல்றேன். வள்ளல் பெருமான் அவதாரம் செய்வதற்கு முன்னதாக சின்னம்மையாரினுடைய கருத்தரித்தலுக்கு முன்னதாக அப்பா சிதம்பர தரிசனத்துக்கு போறார். இந்த மாதிரி ஒரு விழா திருவாதிரை விழா. சிதம்பரத்திற்கு எல்லாரும் போய் தரிசனம் செய்கின்ற நிலை. இங்கிருந்து சிதம்பரம் போய் அங்கே சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய பெருமானை தரிசனம் செய்து வழிபாடு செய்து வருகின்ற நிலை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல பேர் தில்லையில இருப்பார்கள். அப்படி அவரும் சிதம்பரத்துக்கு போயிட்டார். இந்த அம்மா அவர் வீட்டுல விட்டுட்டு போயிருக்கிறார். சின்னம்மையார் வீட்டுல இருக்கிறார். வீட்டிலே இருக்கக்கூடிய இந்த அம்மையாரை நாடி ஒரு அடியார் வர்றார். வந்து பசியாக இருக்கிறது அன்னம் போடுன்னு கேட்டார். இந்த அம்மா சாப்பாடு போட்டார். சாப்பாடு போட்டு அதை அற்புதமாக அந்த உணவை அருந்தி விட்டு திருநீர் கொடுத்தார். வள்ளலார் பதிவு செய்யறார். திருநீர் கொடுத்து அந்த திருநீற்றினை நீ பூசிக்கொள், உனக்கு அற்புதமான ஒரு மகவு பிறக்கும் என்பதாக சொல்லி கொடுத்தார். திருநீர் கொடுத்து இதை இங்கே வாங்கி பூசினார். அங்கே நடராஜ பெருமானை தரிசனம் செய்ய அவர் போனாரு. இங்கே அதே நடராஜ பெருமான் அடியார் வடிவிலே வந்து சிவமானது சின்னம்மையாருக்கு நேரே வந்து திருநீரை கொடுத்துட்டு போகுது. இந்த அம்மா உட்கார்ந்த இடத்துல இருந்து இறைவன் கூத்த பெருமான் அங்க வர்றார். வீட்டுக்கு இவரு தேடிட்டு அங்க போறாரு. இந்த இரண்டும் தான் இன்றைய திருப்பாடலினுடைய அடிப்படையான கருத்து. இறைவனை நாடி செல்லுகின்ற நிலை ஒன்று உண்டு, இறைவன் நம்மை நாடி வருகின்ற நிலை என்று ஒன்று. அப்போதைய அடிகள் திருநாவுக்கரசு 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 தான் எழுதி கூறியும் எல்லாத்துக்குமே திருநாவுக்கரசு. எது எடுத்தாலும் திருநாவுக்கரசு, எதை செய்தாலும் திருநாவுக்கரசு தான் முன்னாடி சொல்லிட்டு தான் செய்வார். படிக்கல்லா இருந்தாலும் சரி, மாடா இருந்தாலும் சரி, ஆடா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் திருநாவுக்கரசு அப்படின்னு ஒரு நாமத்தை அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு அப்புறம் தான் சொல்லுவார். எல்லாத்துக்குமே திருநாவுக்கரசு. ஆனா என்றைக்குமே அப்போதைய அடிகள்
திருநாவுக்கரசரை பார்க்க வேண்டும் என்பதற்காக திருநாவுக்கரசர் எங்கே இருக்கிறார், எந்த இடத்துல இருக்கிறார் தேடிக்கொண்டு போனதாக இல்லவே இல்லை. திருநாவுக்கரசு சொன்னாரே தவிர திருநாவுக்கரசரையே வழிபட்டு இருக்காரே தவிர திருநாவுக்கரசரை எங்கே இருக்கிறார் தேடி போக முடியாதா? நாம இருந்தா என்ன பண்ணுவோம்? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் கேட்டா, யார் நமக்கு குருன்னு ஒருத்தரை தேர்ந்தெடுத்துப்பாங்க, எந்த ஆசிரமத்துல இருக்காருன்னு பாப்பாங்க. இவங்க எல்லாம் இங்க இருந்து பஸ் பிடிச்சி, பஸ் ஆட்டோ, ஒரு ஒரு பஸ் 10 பஸ், 20 பஸ், இங்க இருந்து எல்லாம் கும்பலா போகும். அல்ல, இங்க இருந்து போறது இல்ல, அங்க இருந்து வரணும். அப்போது எங்கள் என்ன பஸ் பிடிச்சி 20 பேர் 50 பேரை கூட்டிட்டு பஸ்லயா போனா திருநாவுக்கரசரை பாக்குறதுக்கு இல்லையே. திருநாவுக்கரசராகிய சிவம் இவரை நாடி வருகிறது. திருநாவுக்கரசராகிய சிவம் நடமாடும் சிவம் என்பதாக அடியார்களை குறிப்பிடுவார்கள். அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள்? நடமாடும் சிவம். இவர்கள் அந்த அடியார் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு சொல்லிட்டு இருந்தார் பாருங்க. நடமாடும் சிவம் அவருடைய இல்லத்திற்கு எழுந்தவருடைய. ஆக சிவம் அடியார் வடிவிலே மாதொரு பாகனாக நம்முடைய இல்லங்கள் தோறும் எழுந்தருளும் என்பதை காட்டுகின்ற திருப்பாடல் இந்த திருப்பாடல். எல்லோருடைய மனையிலேயும் இல்லத்திலேயும் இந்த மாதுரு பாகனாகிய சிவமானது எழுந்தருளி அருள் செய்வார். அவர் உங்களை நாடி வருவார். குண்டையூர்ல நெல் அமைச்சிட்டு இருந்தார் பறவையாருக்கு. சுந்தரருக்கு தெரியாது பறவையாருக்கு நெல் வர்ற விஷயம், சுந்தரருக்கு தெரியாது. ஆனா இந்த அம்மா பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் நெல் அனுப்புவதற்கு தடை வருது. ஏன்னு கேட்டா மழை இல்ல, நெல் பஞ்சம். நெல் அனுப்புவதற்கு தடை வந்தோடனே அவர் வருத்தப்படுறார். குண்டையூர் கிட்ட பறவையார் வீட்டுக்கு நெல் அனுப்புவதற்கு எனக்கு தடைப்பட்டு விட்டதேன்னு சொல்லி அந்த குண்டையூரில இருந்து கோலிலி என்று சொல்லக்கூடிய இடம் 2.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த திருக்கோயில், சிவபெருமான் திருக்கோயில், கோல் என்கின்ற குற்றத்தை நீக்குகின்ற திருக்கோயிலாக விளங்குவது திருக்கோலிலி என்று சொல்லக்கூடிய கோயில். அங்க போற போய் பெருமான் இடத்துல என்ன பண்ணிடுறார், இப்படி ஆகிவிட்டது, பெருமானுக்கு நான் நெல் அனுப்பி கொண்டே இருந்தேன், அதுல தடை வந்து விட்டது, நீதான் இதற்கு பதில் சொல்லணும்னு சொல்லி இறைவனிடத்திலே விண்ணப்பம் செய்கின்றார். அப்படி செய்கின்ற பொழுது இப்ப இவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, சுந்தரர் கிட்ட போய் சுந்தரருடைய உள்ளத்திலே தூண்டார். குண்டையூர்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய குண்டையூர் கிழார் என்பவன் உன்னையே நினைச்சிட்டு இருக்கிறான், நீ குண்டையூருக்கு வந்து என்ன பாடுன்னு அனுப்பிச்சு விட்டார். இவரு திருவாரூர்ல இருந்து எங்க போறாரு, குண்டையூர் வரல போறாரு. நீங்க நல்லா கவனிக்கணும், குண்டையூர் கிழார் திருவாரூருக்கு வரல, நெல்லுதான் அங்கே அனுப்பிச்சிட்டு இருந்தாரு. ஆனா சுந்தரர் திருவாரூர்ல இருந்து குண்டையூர் போறாரு. எப்படி ரிவர்ஸா போகுது பாருங்க, இவர் அங்கேயேதான் இருக்கிறார், குண்டையூர் கிழார் அங்கேதான் இருக்கிறார். ஆனா சுந்தரர் அவரை தேடிட்டு போறாரு. தேடிட்டு போற என்ன சொன்னாரு, இந்த மாதிரி நெல் உங்களுக்கு நான் அமிச்சிட்டு இருக்கிறேன், அமிச்சிட்டு இருக்கீங்களா, எப்ப உடனே இருக்கு தெரியுமே. ஓ, அப்பதான் அவருக்கே தெரியுது இவருக்கு வீட்டுக்கு நெல் மூட்டை மூட்டையா வர்றது. இந்த அம்மா பறவையார் எல்லாத்தையும் வாங்கி இவரு தான் கோயில் கோயிலா சுத்துறவராச்ச, வீட்டு நிலவரம் நல்லா இருக்குன்னு தெரியும். இந்த அம்மா சொல்றாங்க, இந்த அடியாருக்கு பொதுமக்களுக்கு பங்குனி உத்தர விழா, இந்த மாதிரி திருவாதிரை விழா எல்லாம் அந்த அம்மா எல்லா வீட்டில இருக்கக்கூடிய அடியார்களையும் அழைத்து அமுது செய்வாங்க. அப்படிப்பட்ட அந்த அவர்களுடைய விருந்தோம்பலும் அவர்களுடைய அடியாருக்கு அமுது செய்கின்ற தன்மையும் சேர்க்கிறார் பெருமான். மிக அற்புதமா சொல்லுவார். அப்படி எல்லாருக்கும் அமுது செய்கின்ற நிலையிலே பறவையாருக்கு நான் அனுப்பி கொண்டிருந்தேன், இப்ப உங்களுடைய இல்லத்திற்கு அனுப்புவதற்கு நெல் தடைப்பட்டுச்சு. ஓ, நெல் தடைப்பட்டு விட்டதா, இப்பதான் தெரியுது அவருக்கு, இவ்வளவு நாளா வீட்டுக்கு நெல் வந்துட்டு இருந்தது, இதெல்லாம் வச்சுதான் இந்த அம்மா அமுது படைத்திருக்கிறார். சரி சரி, நாம அந்த என்ன பண்ணுவோம், எனக்கு தெரியாம எப்படி பண்ண, உடனே அடுத்த கேள்வி என்ன கேட்பான், இல்ல இவனுக்கு தெரிஞ்சாதான் என்ன ஆக போகுது, தெரியறதுக்கு முன்னாடியே ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல, தெரிஞ்சாலும் ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது. சுந்தர பெருமான் உணர்கின்றார், சரி இவ்வளவு நாளாக இவர் நெல் அனுப்பியது அடியாறு பெருமக்களுக்கு அடியாருக்கு உணவு படைப்பதற்காக அமைந்த அந்த நிலை என்பதை உணர்கின்றார். உணர்ந்த உடனேயே புனையூர் கிழாரிடத்தில் போய் முறையீடு செய்கின்றார். என்ன, எங்க இருக்க கோயில் இருக்கின்றார், திருக்கோளிலி என்று இருக்கக்கூடிய திருக்கோயில் உண்டு, அங்கே அற்புதமான பெருமான் அமர்ந்திருக்கிறார். சரி வா திருக்கோளிலி போலான்னு சொல்லி புனையூர் கிழாரை அழைத்துக் கொண்டு திருக்கோளிலி செல்லுது. அந்த திருக்கோளிலி பெருமானிடத்திலே போய் இப்பொழுது முறையிடுகின்றார். ரொம்ப அற்புதமான ஒரு திருப்பாடல் இந்த திருக்கோளிலி திருப்பாடல். நீ நிலந்தன் மேல் வந்தருளி நீள் கடல்கள் காட்டி, அது என்னங்க நீள் கடல்கள், அவ்வளவு பெரிய கடலா, உடனே நீங்க வந்து இன் மீட்டர் இன் அளவு போல அழைக்கிற கடல் இல்ல, நீள் கடல்னா நீண்ட கடல் அப்படின்ற நிலை, லெங்க்ல ரொம்ப பெருசான கடல் இல்ல, நீள் என்பது அங்கே அற்புதமான ஒரு வாக்கு. நீள் என்பது இந்த ஆன்மாவினுடைய அவருடைய உள்ளத்திலே அவர் இருந்து கொண்டு இந்த ஆன்மாவிற்கு இதுவரையிலும் செய்த அந்த நிலை, தாயாக அவர் இருந்து செய்த அந்த உபகாரம், அதை நினைப்பதற்காக உதவி செய்த கடல் அது. அதனால நீழ்கடல், நீள நினைதல் சொன்னா என்ன அர்த்தம்னா, இப்ப இங்க கொண்டு வந்து என்ன விட்டுருக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி நான் எப்படி எல்லாம் இருந்தேன்றத நினைச்சு பார்த்தா இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ் அப்பதான் புரியும். இன்னைக்கு ரொம்ப அற்புதமா மணிவாசக பெருமான் சொல்லுவார், நாயேனே தன்னடிகள் பாடுவித்த நாயகனே. இன்னைக்கு நான் பாடுறேன்னு சொன்னா எனக்கு பாடுவதற்கான அந்த அதிகாரத்தை எப்படி கொடுத்திருக்கிறார்னு சொன்னா, எவ்வளவு பிறவிகள் நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் காமிச்சாதான் தெரியும். நீ என்னதெல்லாம் பண்ணிருக்கிறான்னு நினைச்சாதான் தெரியும். ஒண்ணு இல்ல, ஒரு உங்களுடைய வாழ்க்கையிலேயே பின்பகுதி அப்படியே புரட்டினீங்கன்னு சொன்னா, இப்ப இருக்கிற பகுதியை நீங்க உண்மையிலேயே உணர்வீங்க. ஐயோ இவ்வளவு காலம், அதாவது 3 வயதுல சிறுமியான சம்பந்தர் அழுதாரு, நம்ம 30 வயசு ஆகி அழுகிறது கிடையாது. 3 வயது, ஏன் 3 வயசு வரையிலும் உன் அறியாம இருந்துட்டேனே, உன் தெரியாம இருந்துட்டேனே, அந்த குழந்தை பருவம் அப்படி வீணாகி விட்டதுன்னு அழுகிறார் சிறுமியான சம்பந்தர். வெறுக்கொண்டு அழுவாராம். எப்படி அழுக வரும்னா, அப்படியே குழந்தைங்க பாத்தீங்கன்னு சொன்னா சில சமயம் அது அப்படியே ஷேக் ஆகும் பாடி, வெறுக்கொண்டு அழுது. சரியான சம்பந்தருக்கு அப்பப்ப அந்த தொடர்ச்சி எப்படி ஃபியூஸ் ஆன பல்பு சில சமயம் ஃபிலமெண்ட் போய் அப்படி லேசா டச் பண்ணும். யாருன்னு சொன்னா ஃபியூஸ் ஆன பல்பு என்ன பாத்துருக்கீங்களா, விடமாட்டான் அதையும், ஃபியூஸ் ஆன பல்பு விடமாட்டான் அதையும், அப்படி இப்படி இப்படி ஆட்டி இப்படி பண்ணா பாருங்க டக்குன்னு அது ஒட்டும், ஃபிலமெண்ட் ஒட்டிடும். அந்த மாதிரி இந்த தொடர்பு சிவத்திற்கும் அவருக்கு இருக்கக்கூடிய தொடர்பு அவருடைய திருவடியிலேயே பிடித்து கொண்டிருந்த நிலை விட்டுட்டு வந்திருக்கிறாரு. ஆனா அந்த விட்ட தொடர்ச்சி இன்னும் கொஞ்ச நேரத்துல அது மீட் ஆக போகுது, அது ரெண்டும் இணைய போகுது. அப்படி இணைய போற நேரத்துல ஸ்பார்க் வரும் பாருங்க, அந்த ஸ்பார்க் மாதிரி திருஞான சம்பந்தருக்கு அப்பப்பொழுது அந்த அழுகை விரிட்டு வீரிட்டு வரும். குளத்துல கொண்டு போய் உட்கார வச்சு கீழே இறங்கணும்னா பிலமெண்ட் டச் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். குளத்துல உட்கார வச்சுட்டு கீழே போனாரு, தொடர்பு ரெண்டும் ஒன்றாக சேர்ந்து ஒளிவிட்டு ஏறுகின்றது. இப்ப தடையில்லாத நிலை, திருஞான சம்பந்தருக்கும் சிவத்துக்கும் தடை இல்லை. அப்பா தொடர்பு வந்துருச்சு. துறக்குமா சுலப்படாய் துருத்தியாய் திருந்தடி மறக்குமார் இல்லாத என்னையும் மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய்க்கு இழுக்குகின்றது. ஏன் என்னைய கொண்டு வந்தேன் கேக்குற, நான் என்ன தப்பு பண்ணேன்? திருஞான சம்பந்தர் பெருமாள் இடத்துல விண்ணப்பம் செய்யறாரு, என்னையா என்னையா பண்ண, நான் ஏன் இங்க கொண்டு வந்தேன்? துறக்குமா சுலப்படாய் துருத்தியாய் திருந்தடி மறக்குமாறு இல்லாத என்னை. யார் திருவடியை மறக்கிறாங்களோ அவங்களுக்கு பிறப்பு உண்டு, திருவடியை மறவாதவர்களுக்கு பிறப்பு இல்லை. ரொம்ப சிம்பிள் ரூல், சைவத்துல தம் ரூல் சொல்லுவோம். என்ன பிறப்பு எனக்கு வேண்டாம், இறைவனுடைய திருவடியையே என்ன பிறப்பு இல்ல, இறைவனுடைய திருவடியை மறக்கலையா பிறப்பு உண்டு, அவ்வளவுதான். ஒன்னும் பெரிய விஷயமே கிடையாது. முழுமையா நீங்க எல்லாத்தையும் படித்ததுக்கான ஒரு ஒரு ஜிஸ்ட் என்னன்னு கேட்டா, இறைவனுடைய திருவடியை எண்ணுகின்ற நேரம் எல்லாம் உங்களுக்கு வினை கழியுதுன்னு அர்த்தம். அப்ப பிறப்பை நீக்கி கொண்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா, முடிஞ்சு போச்சு பிறப்பு. திருந்தடி மறக்குமாறு இல்லாத உன்னை, அப்ப திருந்தடி மறக்குமாறு இல்லாத என்னைன்னு சொல்லுகின்ற பொழுது நான் என்ன இன்னைக்கு மறந்துருக்கேன்னு அந்த லிஸ்ட காமி எனக்கு. எப்படி நீ என்னை கொண்டு வந்த இந்த மண் உலகத்துக்கு, ஆன் வாட் பேசிஸ் என்னைக்காவது இப்ப சுந்தர பெருமானாவது சொல்லலாம் அவரு, ஆமா நீ நந்தவனத்துக்கு போன பூ பறிக்க வேண்டியதுதான, பூ பறிக்காம ஏதோ டக்குன்னு அந்த பக்கம் பார்த்த பத்தியா பின்ன, அதனாலதான் உன்னை இழுத்துட்டு வந்தேன் அப்படின்னு காரணம் சொல்லிட்டான் சுந்தரன். சுந்தரன் நீ ஏன் என்னை கொண்டு வந்த அப்படின்னாரு, ஆமா நீ நந்தவனத்துக்கு போகும்போது பூ பறிக்கல, அந்த பக்கம் இருக்கிற ரெண்டு பெண்ணை பார்த்த பிறப்பு வந்துருச்சு. ரெண்டு பெண்ணை பார்த்ததுக்கு கண்ணால இப்படி பார்த்துட்டு இன்னதுக்கு பிறப்பு. அப்புறம் நம்ம நிலைமை எல்லாம் யோசிச்சு பாருங்க, ரோட்ல போற அத்தனையோ நம்ம வந்து பார்த்து ஆசைப்படுறோம், இங்க அல்வாவா ஆசை, எந்த பொருள் மேல நமக்கு ஆசை இல்லை, எல்லா பொருள் மேலும் ஆசை. ஆசை என்பது வித்து, ஆசை என்கின்ற அந்த வித்து என்ன ஆகும், இப்ப வந்து அது சேர்ந்து கொண்டே வரும். அப்படி சேர்ந்து கொண்டே வருகின்ற நிலையிலே அந்த துறக்குமா சொல்ல திருவடியில இருந்து கொஞ்சம் விலகினாலே பிறப்பு வந்துருச்சு. அதான் சொல்ற திருந்தடி மறக்குமாறு இல்லாத அவர்கிட்ட கேட்டாரா, எப்படி இந்த திருக்கோளில் எங்க எப்படி போறது, வாங்க நான் கூட்டிட்டு போறேன் கொண்டே இருக்கிறார். போய் கூட்டி காமிச்சாரா, ஈழ நினைந்து அடியேன் உமை இத்தலும் கைதோடுவேன், வாழ் என கண்மணவாள் அவள் வாடி வருந்தாமே. வாழ் என கண்மணவாள் யாருக்காக, இப்ப எங்க யார முன்னிலையில வச்சு பாடுறாருன்னா, பறவையாருக்கு முன்னிலையில வச்சு பாடுறாரு. இந்த நெல்லெல்லாம் யாருக்கு அமைச்சிட்டு இருந்தாருன்னா பறவையாருக்கு, அங்கே அவர் அடியாருக்கு அமுது செய்கின்ற நிலை. வாழ் என கண்மணவாள் அவள் வாடி வருந்தாமே, கோலிலி எம்பெருமான் அப்படின்னு பாடின உடனே நெல் மலை குமிஞ்சு, எப்ப எடுத்தாரோ நீல நினைந்தடியே நெல் மலை குமிந்து, திருக்கோளில் முழுக்க நெல் மலையானது குமிந்திருக்கிறது. உடனே
கிட்டாத இன்பம்
அவருக்கும் கிட்டாத இன்பம். ரெண்டு விதமா வரும். திருமால் என்று சொல்லக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய அவரிடத்துல போய் நம்ம எல்லாத்தையும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க போனா, அவர்கிட்ட அந்த இன்பம் எங்கும் இல்லாததோர் இன்பம் அவர்கிட்ட இல்ல, போவாதேங்கிற எல்லா இன்பங்கள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே 23 தத்துவங்கள் அல்லது 24வது தத்துவத்திலேயே நின்றுவிடும் அந்த திருமால் என்று சொல்லக்கூடிய குருட தத்துவம். இந்த தத்துவ நிலைகளிலே 24வது தத்துவத்துல நின்றுடும். 24க்கு மேலே 7 தத்துவங்கள் வித்யா தத்துவங்கள், அதற்கு மேலே 5 தத்துவங்கள் சுத்த தத்துவம் என்று சொல்லக்கூடிய சிவ தத்துவங்கள். இப்படி 7+5=12 தத்துவங்கள் 24க்கு மேல இருக்கு. அந்த 24வது தத்துவம் புருட தத்துவம். அந்த புருட தத்துவத்தோடு நின்று விடுவது திருமால் என்று சொல்லக்கூடிய அந்த வைணவ தத்துவம். வைணவ தத்துவ புருடோத்தமன் என்று சொல்லக்கூடிய நிலை. புருஷோத்தமன் என்பது புருடன், புருடன் ஆகிய நிலை. காலம் நியதி கலை வித்தை அராதம் புருடன் மாயை என்று சொல்லக்கூடிய நிலையிலே, புருடன் என்ற நிலையிலே நிற்கின்ற அந்த நிலைதான் புருடோத்தமன் என்ற தத்துவம். அங்கே நின்றுடும். அதற்கு மேலே இருக்கக்கூடிய 5 தத்துவங்களை காட்டுவது சிவ தத்துவங்கள். தத்துவார்த்த நிலையிலே நிற்பதுதான் இந்த பேரின்ப நிலை, நாதாந்த நிலை. அந்த நாதாந்த நிலையை எங்கும் இல்லாததோர் இன்பம் சொல்றார். 24:7-31 நின்னா பிரோதன் இல்ல, இன்னொரு 5 கடந்து 36 கடந்த நிலையிலே இருப்பது இந்த சிவ தத்துவமாகிய பேரின்பம். ஆகிய தத்துவமாகிய நிலையிலே கடந்து நிற்கின்ற நிலையை காட்டுகின்ற முகமாக செங்கன் அவன் பால், திசை முகன் பால், தேவர்கள் பால். தேவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அபி வெட்டி அவர்களுக்கு வேள்வி செய்தல், வருணனை வரவழைத்து வருணனுக்கு வேள்வி செய்தல், அக்னியை முதலாக கொண்டு அக்னிக்கு வேள்வி செய்தல். இவர்கள் எல்லாம் தேவர்கள் என்கின்ற நிலையிலே அவரவர்களுக்கு உரிய நிலையில என்ன முடியுமோ அவ்வளவுதான் கொடுக்க முடியும். கம்பெனியில வேலை செய்யறவன் அவங்களுக்கு இருக்கிற லிமிட் படி தானே எடுத்து கொடுக்க முடியும். 20,000 வரையிலும் ஒருவர் அவருக்கு ஒரு லோன் சாங்ஷன் பண்ண முடியும். ஒருத்தர் வச்சிருந்தா அவருக்கு அவ்வளவுதான் முடியும், அதுக்கு மேல அவரால் முடியாது. ஆனால் அத்தனைக்கும் இருக்கக்கூடிய அந்த கம்பெனியினுடைய முதலாளி எப்படியோ அப்படி சிவம். சிவம் நினைத்தால் எல்லாம் கொடுக்க முடியும். ஆனால் சிவத்திற்கு கீழே இருப்பவர்களுக்கு எல்லை உண்டு, காலம் உண்டு. 100 கோடி பிரமர்கள் நொந்தினர், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. திருமந்திரம், திருமந்திரம் சொல்லுது 100 கோடி பிரமர்கள் நொந்தினரா. நம்ம பார்த்துட்டு ஒரு பிரம்மன், ஒரு பிரம்மனே, ஒரு பிரம்மனுக்கு ஆயுள் காலம் சொன்னாலே தலை சுத்தும், அவ்வளவு காலம் வாழ்றான் அவன். ஆனா சிவபெருமானுடைய இந்த அந்த யுகம் என்று சொல்லக்கூடிய இந்த யுகத்திலே எத்தனை கோடி பிரம்மர்கள் வந்துட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர். அவனுடைய 100 கோடி பிரம்மர்களுடைய அந்த மண்ட கபாலத்தை தான் நான் இப்ப எடுத்து சாம்பிளா ஒரு 10-15 அதுல இருந்து எடுத்து போட்டுட்டு இருக்கிறேன். இத்தனை பேரு இல்லாம போயிட்டான். அந்த பிரம்ம கபாலெல்லாம் என் தலை இங்க இருக்கு. ஆக பிரம்மர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பிரம்மன் என்பவன் ஒரு கால எல்லைக்கு உட்பட்டவன், காலத்திலே அழியக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாம். என்ன, கொஞ்சம் புண்ணியம் அதிகமாக அதிகமாக பதவி கிடைக்கும். நல்ல சிவபுண்ணியங்கள் அதிகமாக செய்ய செய்ய என்ன செய்வார், கொஞ்சம் பதவியிலே இந்த ஆன்மாவை மேலேற்றுவார். அப்படி புண்ணியம் செய்கின்ற நிலையிலே பசு புண்ணியங்கள் அதிகமாக செஞ்சா அந்த பதவியில கொஞ்ச நாள் நிறுத்துவார், அவ்வளவுதானே தவிர முழுமையான வாழ்வு கிடையாது, முழுமையான இன்பம் அல்ல அது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவர்களும் பிரம்மனும் திருமால் இவங்கெல்லாம் கீழே வந்து பெருமானுடைய திருக்கோயில் எங்கே இருக்கிறது என்பதை நாடி நாடி, ஐயோ நாம் இந்த பூமியிலே போய் பிறக்காமல் போய்விட்டோமே என்று அழுது அழுது அறற்றுகின்ற இடம் இந்த புண்ணிய பூமி என்பதாக மணிவாசக பெருமான் சொல்லுவார். அங்கிருந்து எனக்கு என்ன பிரயோஜனம், பெருமான் இங்கே இருக்கிறார், எளிவந்து அருளக்கூடிய தன்மையிலே, இல்லங்கள் தோறும் சென்று அருளக்கூடிய தன்மையிலே இங்கே இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காக எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதாக. மாலரியா நான்முகனும் காணாத மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும். மாலரியா நான்முகன் 5வது பாடல்ல சொல்லியிருப்பார். மாலரியா நான்முகனும் காணாத மலையினோ அண்ணாமலை, திருவண்ணாமலையிலே அருள் செய்த திருப்பதிகம் இது. ஆகவே செங்கன் அவன் பால், திசை முகன் பால், இந்த ரெண்டு பேருக்கும் அனுபவிக்காத நிலையை நீ உன்னால உனக்கு கொடுக்க வருவாரான்னு 5வது பாட்டில கேட்பாங்க பெண். செங்கன் அவன் பால், திசை முகன் பால், மாலரியா நான்முகனும். திருமாலும் நான்முகனும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த திருவடியும் அந்த திருமுடியும் பார்க்கறதுக்கு போனாங்களே, நமக்கு அந்த நிலையை கொடுப்பார்களா பெருமான், நமக்காக வருவாரான்னு கேட்டது. ஏன் வரமாட்டாரு, நமக்காகவே இறங்கி வருவார் என்று அடித்து சொன்ன பாடல் இந்த 17வது பாடல். இதுலதான் சொல்றாரு, எங்கும் இல்லாததோ இன்பம் நம்பாலதாக குங்கும் கரும்புழலி. எல்லாம் குளிக்க உள்ள குளத்தை என்னாச்சு, எல்லாம் குளிக்க போகும்போது எல்லாம் இறங்கிடுவாங்க. ஒருத்த மட்டும் கொஞ்சம் பயந்துட்டு, ஓ இவ்வளவு குளிரா இருக்கு, நான் எப்படி இறங்குறது அப்படின்னு சொல்லி வெளியில ஒருத்த நிப்பா, உள்ள எல்லாம் போயிடுவாங்க. அதே போல இந்த பெண்கள் எல்லாம் வந்தவர்கள், எழுப்பி வந்தவர்கள் எல்லாம் உள்ளே போய் நீராடி கொண்டு ஆனந்தமா இருக்கு. வெளியில நிற்கிற பார்த்து நாங்கெல்லாம் இப்படி ரொம்ப அற்புதமா நீராடி அனுபவத்தை கொள்றோம், நீ ஏன் இன்னும் வெளியிலேயே நின்றுட்டு இருக்க, உனக்கும் அந்த பக்குவம் வந்துவிட்டது, நீ அனுபவிப்பதற்குரிய பக்குவம் உனக்கு இருக்கிறது, வா என்று அந்த பெண்ணை அழைத்து அந்த நீராட்டத்திலே சேர்த்துக் கொள்ளுகின்ற திருப்பாடல் இந்த திருப்பாடல். அதே போல இந்த இறைவனுடைய இன்பமாகிய இன்பத்தை நாடி நின்று ஆனால் கொஞ்சம் பின்னாடி நிற்பான், பிற்பால் நின்று பேழ்கணித்தால் பெறுதற்கு அரியன் பெறுமான். நீ எப்ப பின்னாடி போறியோ அப்பொழுதெல்லாம் பின்தங்கி விடுவாய், நீ முன்னே போய் பெருமானுடைய அருளை நாடுகின்ற நிலையிலே முன்னே செல்ல வேண்டும். அப்படி இறைவனுடைய அருளை நாடி வருபவர்களை அடியார்கள் என்ன செய்வாங்க, கையை பிடிச்சு வா ஒண்ணும் வேட்டாத என்பதாக சொல்லி அடியார்கள் இழுத்துக் கொள்வார்கள். அடியாருடைய தைரியத்தினால அது உள்ள வந்துடும். உள்ளே வந்தவொடனே இவங்க எல்லாம் பெறுகின்ற அந்த அடியார்கள் எல்லாம் பெறுகின்ற இன்பத்தோடு தானும் சேர்ந்து அந்த இன்பத்தை அனுபவிப்பது. அப்படி இன்பத்தை அனுபவிக்கின்ற நிலையைத்தான் கொங்கும் கருங்குழலி அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை சொல்லுகின்றார். கொங்கு என்பது வாசனை மிகுந்த அந்த கூந்தலை உடைய பெண்ணே, கருங்குழலியே அப்படின்னு உள்ள இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து வெளியில இருக்க அந்த பெண்ணை கேட்கின்றார்கள். நம் நம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. இல்லங்கள் தோறும் எழுந்தருளுதல் என்பதாக செய்கின்ற பொழுது, ஒன்று நம்முடைய பெருமான் வீதி தோறும் வருகின்ற அந்த ஊர்வலம் எதற்கு என்பதாக சொன்னால், வீட்டிலே இருப்பவர்களுக்கு வந்து திருக்கோயிலே வழிபாடு செய்கின்ற அளவிற்கு அவர்கள் இல்லை என்பதாக நிற்கின்ற அந்த அடியார்களுக்கும், இவர் அவர்களை நாடி வந்து அந்த இல்லங்கள் தோறும் இருந்து அவர்களுக்கு அந்த அருளை தாங்கி வருவதுதான் உற்சவமூர்த்தி. திருக்கோயில இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தி மூலத்தாளத்தில் இருக்கக்கூடிய அந்த அத்துணை அருளையும் தாங்கி வரக்கூடிய ஒரு சிறப்பை உடையவர். எப்படி எங்கேயோ 200-300 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய மின்சாரம் உற்பத்தி ஆகின்ற இடம் ஒரு இடமா இருக்கு, மின்சாரம் எங்கேயா உற்பத்தி ஆகுது, எங்க உற்பத்தி ஆகுது, சிவசமுத்திரம், சிவசமுத்திரத்துல உற்பத்தி ஆகிற மின்சாரம் இங்க லைட் போட்டா இங்க இறங்கிட்டு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய மின்சாரம் இங்க எப்படி வந்தது? இதை தாங்கி வருவதற்கு தாமிரத்திலே காப்பர் வயர், அதுக்குதான் காப்பர் வயர் வச்சாங்க, தாமிரத்திலே அந்த உயர் அந்த மின்சார வயரானது அங்கே இருக்கிறத எடுத்துட்டு வந்து இங்கே ஒளியை கொடுப்பதை போல, மூலத்தாளத்தில இருக்கக்கூடிய பெருமானுடைய அருளாகிய அருளை தாங்கி தாமிரத்திலே செய்யப்பட்ட இந்த உற்சவர் என்று சொல்லக்கூடியவர் ஒவ்வொருடைய வீட்டிலேயும் எப்படி மின்சாரம் எறிவதைப் போல ஒவ்வொருடைய இல்லத்திலேயும் அந்த சோதியாகிய அருளை கொடுக்க வருவதுதான் உற்சவமூர்த்தியாகிய நிலை. அப்படி ஒவ்வொருடைய இல்லத்திலேயும் எழுந்தருளுதல் என்கின்ற நிலையானது, இல்லம் என்பது ஒரு நிலையிலே நம்முடைய வீடு என்பதாகிய ஒன்று உண்டு, இன்னொன்று இல்லம் என்பது இந்த உடல் தான். இல்லம் இல்லத்திலே எழுந்தருள செய்தல் என்பது இந்த உடலாகிய இல்லத்திலே எழுந்தருள செய்தல், அதுதான் முக்கியம். வீட்டிலே வருவார் பெருமான் என்பதாக வீட்டு வாசல் கதவை திறந்து வைப்பது அல்ல, அது உள்ளமாகிய வாசலை திறந்து வைத்தல் என்பதுதான் இல்லத்திலே எழுந்தருள். இந்த உடல் என்கின்ற இல்லம் அவருக்கு பிடித்த இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த உடல் தான். உள்ளம் பெருங்கோயில் உடம்பு ஆலயம் வல்லல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல். உள்ளம் பெருங்கோயில் உடம்பு ஆலயம், இல் என்பது இல்லம், இந்த உடலையே இல்லமாக தாங்கி நிற்கின்ற காரணத்தினாலே தான் அவருக்கு பெயர் ஒற்றீசர்னு பெயர். ஒற்று என்பது மெய், மெய்யாகி இந்த உடலை தாங்கி நிற்கும் சிவத்திற்கு ஒற்றீசர். புற்று என்பது உடல், இந்த உடல் என்பது புற்று, இந்த புற்றாகிய இந்த இடத்தை தாங்கி கொண்டிருப்பவன் புற்று இடம் கொண்டான், அதனால புற்றிடம் கொண்டான்னு பேர். திருவான்மையூர் போனீங்கன்னு சொன்னா அந்த மூலவர் பெயர் புற்றிடம் கொண்டான், திருவாரூர் போனீங்கன்னு சொன்னா மூலவர் புற்றிடம் கொண்டான், புற்றையே இடமாக கொள்ளுதல். திருவொற்றியூர் போனீங்கன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய பெருமான் புற்றிடம் கொண்டான். புற்றை இடமாக கொள்ளுதல் என்பதாகிய மூலத்தானத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த புற்று என்பது இந்த உடல், இந்த உடலை இடமாக கொண்டு விளங்குதல், அதற்குத்தான் இந்த உடலை மெய் என்பதாக சொன்னார்கள். பொய்யான இந்த உடலை யாராவது மெய்ன்னு சொல்ல முடியுமா? உடல் மெய்யா அப்படின்னா இந்த உடல் மெய் இல்லை, ஏன்னா உடல் வந்துட்டு போகுது. மெய்யா இந்த உடல் அப்படின்னா இல்லை இல்லை. எப்படி மெய்யான சிவத்தை இது தாங்கி இருக்கின்ற காரணத்தினாலே இதற்கு மெய். எப்பொழுதெல்லாம் மெய்ன்னு நம்ம இந்த உடலை குறிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஐயோ உள்ளுக்குள்ள மெய்யாகிய சிவம் இருக்கிறதுன்றத உணரணும். இறைவன் என்று சொல்லக்கூடியவன் எங்கே இருந்தோ வரக்கூடியவன் அல்ல. எங்க இருக்கிறா இறைவன் கேட்ட உடனே முதல்ல எங்க பாப்பான்னு கேட்டீங்கன்னா மேல பாப்பான். இறைவன் எங்க இருக்கிறார், இறைவன் எங்க இருக்கிறார், நமக்கு எல்லாம் இறைவன் எங்க இருக்கிறான்னு கேட்ட உடனே எங்க பாக்குறோம், மேல. ஏதோ மேலே இருந்து கீழே இறங்கி வருவாரு. கிட்டத்தட்ட நமக்கும் அவருக்கும் இவ்வளவோ இடைவெளி, 2000 மைலும் 3000 மைலும். இறைவன் எங்க சார் என்ன பண்றாரோ இருக்கிறாரு, என்னடா இருக்க நீ இப்படிதான் சொல்லுவோமே தவிர, இறைவன் என்று சொல்லக்கூடியவன் மேலே எங்கேயோ இருக்கின்றான் என்பது அல்ல, நம் உள்ளேயே இருக்கின்றான் என்பதை உணர்வதுதான் தத்துவம். அப்படி உணர்கின்ற நிலையிலே நமக்கு நம்முடைய இல்லங்கள் தோறும் எழுந்தருள செய்தல் என்பது நம்முடைய இந்த திருவம்பாவையினுடைய கருத்தும், இறைவனை உள்ளுக்குள்ளே வழிபாடு செய்தல், சோதி ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியாக இருக்கக்கூடிய அந்த அண்ணாமலை சோதியை கொஞ்சம் எடுத்துக்கொண்டு வந்து இந்த உள்ளத்திலே உள்ளே கருப்பாக இருக்கின்ற அந்த இடத்தை சோதி விட்டு அங்கே வளர செய்தல் என்பதுதான் திருவம்பாவை. ஆக அண்ணாமலையாக இருக்கக்கூடிய அந்த சோதியினுடைய ஒரு கூறு நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்றது, அது எல்லாருடைய உள்ளத்திலேயும் அந்த ஒரு கூறு இருக்கின்றது. அதனால அந்த கூறிற்கு நுண்ணிழைன்னு பேர். வல்லபெருமான் மிக அற்புதமா சொல்லுவார் இங்கித மாலையில், எல்லா இடத்திலேயும் அருட்பெரும் ஜோதியாகிய கூறு உண்டு, அது உன்னிடத்திலேயும் இருக்கின்றது. அந்த கூறு இல் நுழையாக அந்த கூறு இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த சோதியை ஏற்ற வேண்டும், அந்த உள்ளே வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி இல்லங்கள் தோறும் நம்முடைய உடலையே ஆலயமாக கொண்டு, உள்ளத்தை கோயிலாக கொண்டு, சிவலிங்கமாக கொண்டு வழிபாடு செய்கின்ற அந்த நிலையை நமக்கு அருள் செய்வது இந்த திருப்பாடல். ஆக திருவம்பாவையினுடைய இந்த திருப்பாடல் எங்கும் இல்லாததோ இன்பத்தை நமக்கு வரவழைத்து தருகின்ற திருப்பாடல். இந்த புத்தாண்டிலேயும் நமக்கும் எங்கும் இல்லாததோ இன்பம் நமக்கு இந்த திருப்பாடல் மூலமாக, மணிவாசகர் மூலமாக நமக்கு வந்து சேரும் என்பதாக சொல்லி, இந்த 17வது திருப்பாடல் செங்கன் அவன்பால் திசை முகன்பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதாக பொங்கல் கருங்குழலி நந்தம்மை போராட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரணுதே நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூங்குடல் பாய்ந்து ஆடேனோர் எம்பாவாய் என்பதாக சொல்லுகின்றார். அப்படி அந்த செங்கமல பொற்பாதத்தை வழிபாடு செய்து அவர் தூக்கி இருக்கின்ற அந்த திருவடி, மூன்று இருக்கின்ற திருவடி, அந்த 2 திருவடி தான் நமக்கு நம்மை கரை சேர்க்கக்கூடிய 2 தெப்பமாக விளங்கக்கூடிய. ஆகவே பெருமானுடைய அந்த 2 பொற்பாதங்களையும் தரிசனம் செய்து வழிபாடு செய்து இந்த திருவாதிரை நாளான அன்று வேற எல்லாத்தையும் நீங்க விட்டுருங்க. பெருமானிடத்துல போ, பார்க்க வேண்டிய இடம் எதுன்னு சொன்னா அவருடைய அந்த திருவடி. அந்த திருவடி தான் நம்மை கரை சேர்க்கும். நடராஜ பெருமானுடைய அற்புதமான அந்த நிலை அந்த திருவடி தான். அந்த திருவடியை செங்கமல பொற்பாதம் என்பதாக சொல்லுகின்றார். அந்த செங்கமல பொற்பாதத்தை நாம் தரிசனம் செய்து இன்றைய தினம் நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து நாளைய தினம் 18வது திருப்பாடல் அண்ணாமலையார் அடிக்கமலத்தை சிந்திப்போம் என்பதாக சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி.